இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம் மனுஷனுக்கு எப்படி கிடைக்கிறது. நம்ம சபைக்கு வரும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், வேதத்தை வாசிக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம்னா ரொம்ப பிரியம். எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு முட்டாயினா ரொம்ப பிரியமோ அதே மாதிரி ஆசீர்வாதம்னா வேண்டாத அளவு யாருமே இல்லை. நாம் எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நோக்கி தான் அனுதினமும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும், சரீரத்தில் ஆசீர்வாதம் வேணும், பணத்தில் ஆசீர்வாதம் வேணும், எல்லாத்துலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நாம் ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பயணம் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்படி ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையில் தீமை வந்துடுது அல்லது தேவனுடைய சாபம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சோர்ந்து போயிடறோம். ஐயோ இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய சாபம் என்னங்கிறத மனசை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சாபத்தை பற்றி தெரியலனா ஆசீர்வாதம்னு சொல்லி ஓடி 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 நேராக போய் சாபத்தில் விழுந்துருவோம். சோத்திரம். ஓசியா 6:1-3 வார்த்தையில் வாசிப்போம். ஓசியா 6:1-3
அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம் காயங்களை கட்டுவார், 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3 நாளில் நம்மை எழுப்புவார், அப்போது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம்.
போதும் போதும். ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குதுன்னா கர்த்தரிடத்துல திரும்புவோம். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல திரும்பன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். மனசை கர்த்தரிடத்துல திரும்புவோம்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். திரும்பாதவங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆமா, நம்மை பிரினார். யார் யார் ஆண்டவர் சமூகத்துக்கு திரும்புவாங்கன்னா அடி போத நல்ல சமத்தியம் வாங்கியிருக்கிறவங்க தான். ஆமா, எல்லாம் தான் போதா கண்டிப்பாக கிடைக்கும். நம்மை பீறினார், அப்புறம் என்னென்னா அவரே நம்மை குணமாக்குவார். சோதனை கஷ்டம் வந்து பிரச்சனை வந்தாலாம் என்ன ஆகும், திரும்பவும் அந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குவார். நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். யார் யாருக்கு வந்து காயம் ஆகியிருக்குதோ, இருதயத்தில் ஆகியிருந்தாலும் சரி சரீரத்தில் ஆகியிருந்தாலும் சரி ஆண்டவர் அதை சுகமாக்குவார். அப்படி கிடையாது, ஏதோ ஒரு பக்கம் அடி கிடைச்சா போதும், ஒரு அடியிலேயே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு பக்கம் அடி கிடைச்சா போதும் திரும்பிடுவாங்க. இருதயத்தில், ஆமா, இருதயத்தில் அடி உழுது திருந்தலைன்னா திரும்பி சரீரத்தில் அடி உழுகும். சொன்னாங்க கேட்காம போனான், சொன்ன வச்சு கேட்காம போகும்போது அங்கே போய் பிரச்சனையில் மாட்டிட்டு அப்புறம் ஸ்ட்ரெச்சரில் போகும்போது ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால நல்லா இருக்கும்போது ஆண்டவரேன்னு கூப்பிட்டான் அந்த பிரச்சனை இல்லை. டாக்டர்னு சொல்லிடுவார் கடைசியில், ஆண்டவனை வேண்டிக்கன்னு சொல்லிடுவார். அப்போ வந்து அவர் நம்மை அழித்தார் நம்மை குணமாக்குவார், 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார். இது என்ன 2 நாளைக்கு பின்பு, யாருக்காவது தெரியுமா? 2000 வருஷத்துக்கு அப்புறம்தான். அப்புறம் நம்மை உயிர்ப்பிப்பார், 3 நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அறிவடைந்து அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இன்றைக்கு பூமியில் உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம். 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவங்க அல்லது 2000 வரைக்கும் வந்தவங்க இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. ஏதோ தேவனுடைய வார்த்தையை வாசித்தாங்க, சிந்திச்சாங்க, அப்படியே போனாங்க, அப்படியே போயிட்டே இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்மையாக அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் என்ன விசேஷமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் இருதயத்து அணிந்து உணர்ந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த முடியல. ஆனால் இன்றைக்கு நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார். ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக இருதயத்திலே அறிந்து உணர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். விசேஷமாக தேவன் அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். விசேஷமாக இன்றைக்கு பூமியில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாக்கியம். அப்பொழுது 3 வாசிப்போம். ஓசி 6:3
நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது, அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார்.
போதும், நாம் அறிவடைந்து, அறிவுல எல்லாம் தெளிவா இருக்கணும். விசுவாசனா அது என்னங்கிறது வார்த்தையில விவரிக்கணும். விசுவாச வார்த்தைகளை பேசணும், செயல்படுத்தணும். அப்பதான் நாம் அறிவடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். இடம் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம பூமிக்குரிய காரியத்துல கொஞ்சம், தேவனுடைய காரியத்துல ஞாயிற்றுக்கிழமை, மற்ற நாளெல்லாம் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வேற அப்படிங்கிறது இல்லாம தொடர்ந்து. இது எல்லாம் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, தொடர்ந்து ஆலயத்துக்கு வரணுமாங்க. அது அல்ல, தொடர்ந்து ஆலயத்துக்கு வர்றதும் சரி, அந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கிற நாட்கள்லையும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து நாம் போகும்போதும் வரும்போதும் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் தேவனுடைய வார்த்தைகளை தியானமாக இருக்கும்போது ஆமாம் எல்லாமே பிரச்சனை கம்மியாக இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கலைன்னா பஸ் ஸ்டாண்டில் போய் மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டியது, ஏன்னா பஸ் வராது. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்காக ஆயத்தப்படுத்தின மாதிரி ஆண்டவர் நம்மளை அனுப்பிட்டே இருப்பார். எப்படி வருவார்னா, முதல்ல மலை, அப்புறம் முன்மாறி மலை, பின்மாறி மலை. இந்த மலை இல்லை, இந்த மலை இல்லை, மலை இந்த மலை இல்லை. முதல்ல மலைன்னா என்னன்னு தெரியணும். ஆவிக்குரிய நிலைமையில மலைன்னா என்னன்னு தெரியணும். அதை அனுபவிச்சவங்க தான் முன்மாறி மலையை அனுபவிக்க முடியும். முன்மாறி மலைனா இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். மலைன்னு என்னாம தெரியாம இருக்கும்போது முன்மாறினா எப்படி புரிய வைக்க முடியும்? மலை முதல்ல மலை என்னன்னு தெரியணும். மலையை ருசிச்சவங்க தான், மலையில நனைஞ்சவங்களுக்கு தான் முன்மாறி மலைன்னு என்னன்னு தெரியும். முன்மாறி மலையில் அனுபவித்தவங்க தான் பின்மாறி மலைக்கே போக முடியும். எடுத்தோன்னா பின்மாறி மலை எனக்கு வேணும்னா கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு எல்லாரும் பின்மாறி மலைக்காக உட்காந்துட்டு இருக்காங்க, ஆனால் முன்மாறி மலையை பற்றியே தெரியாமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் மலைனா என்னன்னு தெரியாமையே இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அது கிடையாது, மலைனா அபிஷேகம் கிடையாது. சோத்திரம். இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 32:2. மலைன்னு என்னன்னா ஒவ்வொரு வசனம் மலை துளி அப்படி கிடையாது. மலை துளி ஒரு துளி அப்படின்னா ஒவ்வொரு வசனம் மலை துளினா ஒவ்வொரு வசனம். ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வசனமாக படிக்கிறது, ஒவ்வொரு வசனமாக இருதயத்தில் இறங்கிறது. நம்ம எப்படி ஸ்கூலில் போய் படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையாக தான் படிக்கிறோம். தாய் தாப்புங்கிட்ட இது என்ன அது என்ன இது என்னன்னு கேட்டு கேட்டு நாம் படிக்கிறோம். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது முதலாவது ஒவ்வொரு வார்த்தையாக நம்முடைய இருதயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். 2 Samuel 23:3-4 2 Samuel 23:3-4
இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மணியானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து உடைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார்.
போதும், இதுவும் தேவனுடைய வார்த்தை தான். இது கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பற்றி, கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக 2 Samuel சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. எப்படின்னா மழை முதலாவது தேவனுடைய வார்த்தை ஒன்று நம்முடைய இருதயத்தில் இறங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம், முகப்பிரகாசம் அல்லது தேவனுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இறங்கினதுக்கப்புறம் நம்முடைய ஆவிக்குரிய கண்களில் தேவனுடைய தரிசனத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, என்ன நடக்குது, ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தை இருதயத்தில் புரிஞ்சிருச்சு. புரிஞ்சோடனே என்ன ஆகுது, உடனே அவனை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது, முகம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த வார்த்தையில் இருக்குது,
மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்காலத்து வெளிச்சத்தை போல
இருப்பார். ஒரு வசனம் முதல்ல, ஒரு வசனம் இருதயத்துல புரிஞ்சிருச்சுதான், இருதயத்துல கொஞ்சம் சந்தோஷம் வருது, உடனே ஆவிக்குரிய தரிசனம் கொஞ்சமா தெரியுது. தெரிஞ்ச உடனே என்ன அடுத்தது நடக்குது? மந்தாரம் இல்லாமல், அப்படின்னா எந்த மப்பும் மந்தாரமும் இல்லை, எந்த கலக்கமோ தியக்கமோ பயமோ எதுவுமே இல்லாம புல்லு முளைக்குது. புல்லுன்னா என்னவா இருக்கும்? இப்படி புல்லு முளைக்குது, அர்த்தம் என்னவா இருக்கும்? நற்கிரியைகள். தேவனுடைய வார்த்தை ஒன்று மனசுல புரிஞ்சு இருதயத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது கொஞ்சம் ஆவிக்குரிய கண்கள் நம்மளுக்கு திறக்கப்பட்டு தேவனுடைய தரிசனத்தை பார்க்கிறோம். பார்க்கும்போது உடனே என்ன நடக்குதுன்னா, எந்த பயமோ தயக்கமோ கலக்கமோ இல்லாமல் ஒரு மனுஷன் நற்கிரியைகளை செய்வதற்காக ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு புல்லு கூட முளைக்கல. சொல்லுவாங்க போன இடம் புல்லு முளைக்காதுன்னு, அவ்வளவு நற்கிரியை இல்லாதவங்க. இன்னைக்கு நாம் எத்தனையோ தடவை தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், கேட்டு கேட்டு நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியல் கொஞ்சமாவது செஞ்சிருக்கிறோமா? கிடையாது. அப்ப தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள போனதுக்கு என்ன பிரயோஜனம்? அடுத்தவங்களுக்கு தெரிய
மாட்டேங்குதா,
அண்ணன் அப்படியே காணாமல் போயிருக்கு. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது? மழையவே நம்மளால் கிரகிக்க முடியலன்னா எப்படி முன்மாறி மழையை பெற்றுக்கொள்வது? மழைக்கே இங்கே முடியல. நற்கிரியில் கொஞ்சம் கொஞ்சம் எது தெரியுதோ அதை செய்ய முடியல. செய்ய முடியாமல் இருக்கும்போது நாம் முன்மாறி மழைக்கு போகவே முடியாது. ரெண்டு பேதர் ஒன்றாம் அதிகாரம் 19-21 வரை, ரெண்டு பேதர் ஒன்றாம் அதிகாரம் 19-21 வரை.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
ஆ, போதும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருதயம் ரொம்ப இருட்டா இருக்குது, அறியாமையில் இருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு வசனம் நம்மளுக்கு இருதயத்துல ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. என்னுடைய வாழ்க்கையில எதிர்காலம் தேவனுடைய இந்த வார்த்தையை வச்சு நான் வேலை செஞ்சு பிழைச்சிக்குவேன், இந்த வார்த்தையை வச்சு நான் எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி காரியங்கள் கிடைக்கும், உலகத்தில் யார் கைவிட்டாலும் என்னை இந்த மாதிரி வசனத்தை வச்சு தேவன் என்னை வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மனுஷனுக்கு கிடைச்சா போதும், அந்த வார்த்தையை வச்சு மனுஷன் என்ன பண்ணுவான், வாழ்க்கையில் முன்னேறுவான். அந்த வார்த்தை கிறிஸ்துவனுடைய வார்த்தை. 20 வசனம் வாசிப்போம்.
வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்.
ஆ, போதும். ஒவ்வொரு வார்த்தை மனுஷனுக்கு புரியணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்கணும். அந்த ஆவியை கெட்ட ஆவிய அல்லது கொட்ட ஆவிய ஓட்டி விட்டணும். அப்பதான் வந்து வசனம் புரிய, ஏன்னா இந்த வசனம் எல்லாமே எழுதப்பட்டது பரிசுத்தாவியினால்தான் எழுதப்பட்டிருக்குது. அப்ப வாசிக்கிறவனுக்கு கண்டிப்பாக பரிசுத்தாவி தேவை. அப்படி இருந்தாதான் வசனம் புரியும், இல்லாட்டினா வசனம் புரியாது. பாருங்க எப்படிப்பட்ட உதாரணம், பாருங்க நல்ல உதாரணம். அப்போ எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து இங்கிலீஷ் தெரியும் போது அப்பதான் இங்கிலீஷ் வார்த்தையை வாசிக்க முடியும் பேச முடியும், அது தெரியாதவன் அதை வாசிக்க முடியாது. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டது பரிசுத்த ஆவியினால தான் எழுதப்பட்டிருக்குது. அது அந்த எழுதியிருக்கிற வார்த்தைன்னு இருக்கிற அர்த்தம் அல்ல, அதுக்கு பின்னால் வேற ஒரு அர்த்தம் இருக்குது. அது பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி முடியாது, பரிசுத்த ஆவி தான் இங்கே வசனம் சொல்லி. அன்பால் நீங்கள் நற்கிரி என்ன வேணால் செஞ்சுக்கலாம், வசனம் படித்து புரியணுன்னா அன்புல புரியவே புரியாது. பசுத்தாவி கண்டிப்பாக தேவை, ஏன்னா எழுதுனதே வந்து பசுத்தாவிங்கிற ஒரு பேனா மைய வச்சு தான் ஆண்டவர் எழுதியிருக்காரு. அப்போஸ்தலனாய பவுல் சொல்கிறாரு, பசுத்தாவிங்கிற பேனா மைய ஊற்றி தான் எழுதியிருக்கார். நம்ம நிருபத்தில் அதை பார்க்கலாம். அப்போ இந்த எழுதுனுடைய மைய வந்து பசுத்தாவி தான். அப்போ அதை வாசிக்கும் போது கண்டிப்பாக யாருக்கு யாருக்கு பசுத்தாவி இருக்குதோ அல்லது நற்கிரியல் யார் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எளிமையாக புரியும். மத்தேயு 5 அதிகாரம் பதினாலிருந்து பதினாறு வரை. மத்தேயு 5 14 பதினாறு வரை.
கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள சபையிலும்.
மத்தேயு 5 14 16.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது.
போதும், இப்ப வெளிச்சங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்ப இதனுடைய பொருள் என்னவா இருக்கும்? வெளிச்சம் பிரகாசிக்குது, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்க மாட்டாது, விளக்கு கொளுத்தி விளக்கு தண்டில் வச்ச உயரமாக இருந்து எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுப்போம். அப்போ வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் இது பரிசுத்தாவியில் எழுதப்பட்ட அர்த்தம் என்ன? யாருக்காவது தெரியுமா? இது வெளிச்சம்னு சொல்லியிருக்கு, அதனால தான் வெளிச்சத்தை பற்றி இருட்டுங்கிற வார்த்தையை வச்சு எடுத்து பேசுனோம்னா கொஞ்சம் புரியுறது கஷ்டம். ஆனால் வெளிச்சம்ங்கிற வார்த்தையை எடுத்து விவரித்து நம்ம பார்த்தோன்னீங்களே, அதில் வெளிச்சம் கொஞ்சம் கலந்துருக்கு. இப்போ வாசித்ததில் இந்த வெளிச்சம்ங்கிற வார்த்தையில் இது பரிசுத்தாவியில் மறைக்கப்பட்ட அந்த உண்மையான அர்த்தம் இருக்கிறது. கண்டுபிடிக்க பார்ப்போம், யாருக்கு வெளிச்சம் இருக்குதுன்னு
பார்க்கலாம்.
நற்கிரியில் தான் வெளிச்சம். வெளிச்சம் பிரகாசிக்கிறது அப்படின்னா நம்முடைய நற்கிரியைகள் மற்றவருக்கு முன்பாக போய் சேரும். அப்போ பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்கிறது. நிறைய வார்த்தை சாதாரண வார்த்தை இருக்கும், அந்த சாதாரண வார்த்தைக்குள்ள ஒரு வார்த்தை இப்படி இருக்கும். அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாதான் அந்த சாதாரண வார்த்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணம். அப்போ மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எல்லாம் கரெக்டாக போச்சு. அந்த வெளிச்சங்கிற அர்த்தம் தெரிஞ்சாதான் இது எல்லாமே புரியும். அப்போ விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போ நம்ம நற்கிரியை செய்கிறவர்களாக இருந்தால் அது எல்லாருக்கும் முன்பாக செய்யணும். நற்கிரியை செய்கிறவங்க ரகசியமாக செஞ்சால் அது யாருக்கும் தெரியாது. அது தர்மம் செய்ய சொல்கிறாரு. செய்யாத, நீ நற்கிரியல் செய்தா நீ இதில் செய்யும்போது எல்லாத்துக்கும் தெரியணும். சோத்திரம். மத்தேயு 12 ஒன்றுலேருந்து 8 வரை. மத்தேயு 12 ஒன்றுலேருந்து 8 வரை. அப்போ இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அப்படி பயிர் வழியாக போகிறார், கூட சீசனில் போகிறாங்க. பயிர் வழியாக போனார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயிர்னா என்ன? இல்லை, பயிர் வழியாக போகும்போது பயிரை பிடுங்கி கையில் வச்சு சாப்பிட்றாங்க. சரி, இப்போ சொல்லுங்கள் பாப்பா, பயிர்னா என்ன? இல்லை, ஆமாம், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், எதுக்கோ ஒரு அர்த்தம் வரட்டு. பயிர்னா எதனா தேவனுடைய வசனம் வளர்ந்து பயிராக மாறி இருக்குதுதான். இல்லை, வளர்ந்து பயிராக மாறி இருக்குதுன்னா தேவனுடைய வார்த்தைகள் வளர்ந்து கனி கொடுக்குற அளவுக்கு நீங்க எல்லாம் வளர்ந்துருக்கு. தேவனுடைய வார்த்தைகள் வழியாக இயேசு கிறிஸ்து கடந்து போனார். அவர் போகும்போது வரும்போது தேவனுடைய வார்த்தைகளை தான் பேசினார். அப்போ பயிர்னா நல்லா வளர்ந்துருக்குது. வளர்ந்துருக்கிற சமயத்தில் பசியாக இருக்கிறாங்க சீசர்கள். அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் பசியாக இருக்காங்க. என்ன சொல்லுவார், இதனுடைய பொருள் என்ன, அதனுடைய பொருள் என்னன்னு. அப்படி பசியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க இவங்க? அந்த கதிர்களை அப்படின்னா தேவனுடைய வசனங்களை எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ கதிரை எப்படி சாப்பிட முடியும்? அப்படியே பச்சையாக அப்படியே எடுத்து சாப்பிட முடியுமா? நிமிட்டு எப்படி கையில் நிமிட்டுறது இப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? கைகளிலே நிமிட்டி தின்னார்கள். என்னவா இருக்கும் அசப்பாடு? கையில் நிமிட்டும் போது என்ன ஆகுது? அதில் பதர் போகுது, வேண்டாத பொருள் எல்லாம் போகுது. சுத்தம் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆடு மாடுன்னு என்ன பண்ணா அப்படியே மேய்ஞ்சிரும். ஆடு மாடு அது தெரியாது. இல்லையே அசை போட்டாதான சாப்பிட முடியும். கைகளிலே நிமிட்டி தின்னார்கள். ஆ சரி சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு கிரியை செய்யும்போது தான் நல்ல தானியம் எது பதர் எதுன்னு தெரியும். கிரியை செய்யாம கையை கட்டி உக்காந்துக்கிட்டே இருந்தா ஆவிக்குரிய நிலைமையில பசியா இருக்கானா பசியாவே தான் இருக்கும். ஆமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால நீ வந்து கைகளில ரெண்டு கையில நல்லா வேலை செய்யணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ நற்கிரியிலே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கோதுமை மணி எது, உண்மையான தேவனுடைய வார்த்தை எது, பதறான வார்த்தைகள் அப்படின்னா அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் எது அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்க முடியும். அப்படி கையங்காலை வச்சு வேலை செய்யாமல் இருந்த ஆடு மாடு புள்ளத்திக்கிற மாதிரி தான் தின்னு பதறையும் சேர்த்து தான் சாப்பிட்டுக்கணும். திரும்பி சாப்பிட்டதுக்கப்புறம் பேசும்போது என்ன ஆகா, கோதுமை மணியும் வரும் பதரும் வரும், எல்லாமே எடுத்து பேச வேண்டியது தான். அதனால நற்கிரியை செய்கிறவர்களுக்கு தான் கோதுமை மணியை தனியாக எடுத்து பேச முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, தாவீது இருந்த சமயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் போய் கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு, ஓய்வு நாளில், அது குற்றம் இல்லை, நல்லது தான். அதே மாதிரி ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்தில் பல வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அப்போ அந்த வேலைகளை செய்யும்போது அவர்களும் குற்றம் இல்லாத இருக்கிறார்கள். அதனால் நீ வந்து மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்காத. நீ என்ன பண்ணு, நீயும் பசியாக இருக்குதுன்னா நீயும் பயிரை பிடுங்கி கையில் நிமிட்டி நல்லா சாப்பிட்டீங்கன்னா தெரியும் உனக்கு கோதுமை மணி எது, சாதாரண இதுன்னு. அப்படி இன்றைக்கி கையில் வந்து தேவனுடைய ஆலய தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து கை கொள்ளாமல் அப்படியே மனசளவில் சிந்திச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து புரியாமல் இருக்குது. மத்தேயு 12:9-14
அவர் அப்பினம் விட்டு போய் அவர்களுடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வினால் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் பிடியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான், அதனால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள்.
ஆமா, ஓய்வு நாள் அற்புதம் செஞ்சாச்சுன்னா தீர்ந்தது, எல்லாம் பிடிச்சுக்குவாங்க மொத்தமா. இன்றைக்கு அற்புத அடையாளங்கள் கூட்டம் நடக்குது, ஓய்வு நாளில் யாராவது அற்புதம் செய்கிறாங்களா? இல்லை நடக்குத, ஓய்வு நாளில் அற்புத அடையாளங்கள் கூட்டம் யாராவது ஓய்வு நாளில் வைக்கிறாங்களா? வைக்கல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஓய்வு நாளில் தான் அற்புத அடையாளம் செய்யணுங்கிறார். கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அப்படி இருக்குதுன்னு யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கானா, ஒரு ஆள் வந்திருக்காரு, சுரும்பின கையுடைய மனுஷன் ஒருவன் வந்திருக்கிறான். அவன் வந்திருக்கும் போது ஆண்டவர் தான் அவனை பார்த்தாரு. இவன் சுகம் வேணும்னு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல. இந்த சுரும்பின கையுடைய மனுஷன் தனக்கு சுகம் வேணும்னு ஆண்டவரை தேடி கேட்கல. அப்போ ஓய்வு நாளில் இவன் கை சூம்பி இருந்ததுன்னா மற்ற நாளெல்லாம் எப்படி இருக்கும்? மற்ற நாள் கை சூம்பி தான் இருக்கும். அப்போ இன்றைக்கு ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை பார்த்துட்டார் ஆண்டவர். இன்றைக்கு இந்த வார்த்தையை சபையில் பிரசங்கம் பண்ணிக்கல, ஒரு ஆத்மாவும் வராது. இருந்தால் தான் வரும். ஆனால் உண்மையாக அதனுடைய பொருளை தெரிஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், எப்போ பார்த்தாலும் சரி பாஸ்ட்டு ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துட்டு எப்படியே போட்டு சாத்துறாருன்னு. ஆமாம், கை சூம்பி இருக்குது ஓய்வு நாளில், இவன் சுகமேவுன்னு ஆண்டவரை தேடி வரல, ஆனா ஆண்டவரா பார்த்துட்டாரு அவனை. நீ இன்னைக்கு ஓய்வு நாள்ல கை சூம்பி இருந்ததுன்னா உனக்கு எல்லா நாளும் கை சூம்பிதான் இருக்கும், அதனால நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை பார்த்து முதல்ல அவங்கிட்ட பேசல, ஜனங்கிட்ட பார்த்து பேசுறாரு. ஓய்வு நாளில் நன்மை செய்யறது நியாயமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் பேசாமல் இருக்காங்க. அப்படின்னா கிறிஸ்தவங்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற குறைகளை போக்குறது நியாயமா அப்படின்னா என்கிட்ட எந்த குறையும் இல்லை, என்கிட்ட எந்த குறையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுது ஒருத்தன் கை சூம்பின கை இருக்கிறான், ஒருத்தன் வந்திருக்கிறான். அப்படி வந்திருக்கும்போது எல்லாம் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா அந்த மனுஷனை பார்த்து உன் கையை நீட்டுங்கிறாரு. என்ன பொருள், எப்படி கையை நீட்டுன்னு சொல்றதுனுடைய அர்த்தம் என்ன?
நல்லதை செய்,
நல்லதை செய், இன்னையிலிருந்து நல்லதை செய். அப்ப அவனுடைய கை என்னாச்சுன்னா மறு கையை போல மாறிடுச்சு. அப்ப தேவனுடைய காரியத்துல நன்மை செய்வது, தேவனுடைய காரியங்களில் உண்மையாக இருப்பது, தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதிக்கான மகிமையை செலுத்தும் போது அவனுடைய கை மற்ற ஆறு நாளும் நல்லா இருக்கும், ஆறு நாளும் நல்லா வேலை செய்யலாம். இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன ஆகுதுன்னா கை சூம்பி போகுது. கை சூம்பி போய் எங்கே இருக்குதுன்னா கரெக்டாக அந்த பாக்கெட்டில் போய் பிடிச்சிக்குது, அக்கல்ல ஒட்டாது, இந்த கீழே குளிஞ்சா கீழே விழுந்துருமே, பாக்கெட்டில் போய் இப்படி நிற்கிது. எப்படி தானியத்தை நிமிட்டி சாப்பிட முடியும், பசியாக இருந்தால் எதுக்கு
வேண்டியதுதான்.
கையை சூப்பி இருக்கு, இந்த கை போய் இங்க போய் நிக்குது. ஆமா, கீழே விழுந்துரும், எல்லாம் யாருக்கு தெரியக்கூடாது. ஆனா இதே மாதிரிதான் ஆறு நாள் இருக்கு, மத்த ஆறு நாளும் இதே கதை தான். ஆமா, எப்படி வச்சாலும் சரி தானியத்தை அங்க தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு தியானிச்சு பதறது நல்ல தானியம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா கை இங்க சூம்பி இருக்குத. அது பாருங்க, ஆண்டவர் கரெக்டாக அவனை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இவன் சுகம் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கல, ஆண்டவராக பார்த்தாரு. நீ நன்மை செஞ்சினா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் நல்லபடியாக இருக்கும், நல்ல வேலையும் செய்யலாம். சரி, எந்த கையின்னு பார்ப்போம். வேதத்தில் ஒரு வசனம் இதே மாதிரி எழுதியிருக்கு, இதே வசனம் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கோம். அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் ஒரு சில வித்தியாசங்கள் அங்கே இருக்கும். லூக்கா 6:1-10 வாசிப்போம். லூக்கா 6:1.
பஸ்கா பண்டிகையின் 2 நாளைக்கு பின்வந்த 1 ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயர்கள் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார்.
போதும், இப்போ பசியா இருக்கிறவங்க, ஆவிக்குரிய காரியங்களில் பசியா இருக்கிறவங்க தேவனுடைய ஆலயத்தில் போய் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. கேட்டு வாங்கி சாப்பிட்டதும் இல்லாமல் தன் கூட இருக்கிறவங்களுக்கும் அதை கொடுக்குறாங்க. இன்றைக்கு அந்த மாதிரி பசியாக இருக்கிற ஆட்கள் வந்து யாருமே தேவனுடைய ஆலயத்தை நோக்கி
வர்றதில்லை,
தேவனை நோக்கி யாரும் வர்றதில்லை. கரெக்டாக குறிப்பாக எப்போ வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வசனத்தில் அந்த காலம் போட்டிருக்குது. அன்றைக்கு தாவீது செய்தது போல உண்மையாக தேவனுடைய சமூகத்தை நாடி தேடி வர்ற ஜனங்கள் எப்போ வருவாங்கன்னா இதில் 1 பார்த்தீங்கன்னா வாசிப்போம். ரைட், என்ன அர்த்தம், இங்கே ஒரு டைம் போட்டிருக்குது, காலம் போட்டிருக்குது, இல்லை பஸ்கா பண்டிகைக்கு பண்டிகையின் 2 நாளைக்கு பின் வந்த 1 ஓய்வு நாள். பஸ்கா பண்டிகைன்னு எப்போ?
முதல் வருஷம் 1
பஸ்கா
பண்டிகை 14.
ரைட்டு, ஆனால் பஸ்கா பண்டிகை ஒன்று நடந்தது. உண்மையான பஸ்கா பண்டிகை எப்போ நடந்தது? இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுது அவர் வார்த்தைகளை பிட்டு நம்மளுக்கு கொடுத்தார். அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி நிழலாக இருந்ததை அடிக்கிறதுல அது பொருளாக மாற்றி நானே ஜீவ அப்பம் இந்த வார்த்தையை வாங்கி புசியுங்கள் அப்படிங்கிறது தான் பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்சு இரண்டாம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாள். அப்படின்னா பஸ்கா பண்டிகை முடிஞ்சு இரண்டாம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாள் அப்படின்னா மூணாவது நாள், ரெண்டு நாளுக்கு அப்புறம் வர்ற மூணாவது நாள் அப்படின்னா 2000 வருஷம் கழிஞ்சு வருகிற முதலாம் ஓய்வு நாள். அப்போ இந்த முதலாம் ஓய்வு நாளுக்கு அப்புறம் இன்னும் எத்தனை ஓய்வு நாள் இருக்குது? சோத்ரன் நானே
சொல்லிடுறேன்,
இல்லை ஓய்வு நாள் பிரமாணத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல ஓய்வு நாளை ஆசரிங்கன்னு சொல்கிறார். ஓய்வு நாள் ஆசரித்ததுக்கப்புறம் 7 ஓய்வு நாளை எண்ணுங்க, அப்புறம் 7வது ஓய்வு நாளில் அப்புறம் யூப்ளி 50வது வருஷம் 50வது ஒரு ஓய்வு நாளை கொண்டாடுங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி 7 ஓய்வு வருஷங்களை எண்ணுங்க, 50வது ஓய்வு வருஷத்தை நீங்கள் கை கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கார். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்க இதை செஞ்சுருக்காங்களான்னா ரொம்ப தேடி பார்த்தா ரொம்ப கஷ்டம், ஓய்வு நாளையும் ஆசரிக்க முடியல. அப்புறம் எப்படி 7 ஓய்வு நாளை என்றது, 50வது ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கிறது? அதே மாதிரி 7 ஓய்வு வருஷங்களை எண்ணி 50வது ஓய்வு வருஷத்தை ஆசரிக்கிறங்கிறது அது நடைமுறையில் இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த 2 நாளைக்கு பின்பு வர்ற முதலாம் ஓய்வு நாளில் இது வந்து முதலாம் ஓய்வு நாள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஓய்வு நாள் வருதுன்னா 50 ஓய்வு நாள் வரப்போகுது. 7 7 49 அப்புறம் 50. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் 1 நாளுங்கிறது 1000 வருஷம். அப்போ இன்றைக்கு 2000 முடிஞ்சு 3வது 1000 தொடங்கி இருக்கிற சமயத்தில் இது ஒரு ஓய்வு நாளுடைய காலகட்டம். இந்த 1000 வருஷம் முழுவதும் ஓய்வு நாளுடைய எல்லா பிரமாணமும் கை கொள்ளப்பட வேண்டும். அப்போ இந்த ஒரு ஓய்வு நாளுக்கு அப்புறம் நீ எத்தனை ஓய்வு நாள் வரப்போகுதுன்னா இது 1000 வருஷம். இனி 50000 வருஷம் இருக்க போகுது. அந்த 50000 வருஷமும் ஓய்வு நாளை கரெக்டாக எல்லா ஓய்வு நாளும் தேவனுடைய சமூகத்தில் ஆசரிக்க வேண்டும். இந்த 1000 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் புதிய வானம் புதிய பூமின்னு வரப்போகுது. அது எத்தனை நாளைக்கு இருக்கும் யாருக்காவது தெரியுமா? 3 வருஷம் இருக்குமா? இந்த பூமியே இன்னைக்கு இந்த இன்னைக்கு இருக்கிற பூமி 1000 வருஷம் கழியாமல் இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்படும். 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பூமியில் புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. அது எத்தனை நாள் இருக்கும்?
7 வருஷம்.
இல்லை அப்படி இல்லை. அதுக்கு என்ன வசனம் ஏதாவது இருக்குமா யாருக்காவது தெரியுமா? ஆமாம், 50000 வருஷம் புதிய வானம் புதிய பூமி 50000 வருஷம் போகுது. ஒரு ஓய்வு நாளையும் கூட அனுசரிக்காதனால இந்த ஓய்வு நாளை கட்டாயமாக ஆசரிக்கிறதுக்கு ஆண்டவர் கட்டாயப்படுத்தியிருக்கார். அப்போ இந்த ஒரு ஓய்வு நாளை ஆசரித்து முடிஞ்ச உடனே யூபிளி வருஷத்துக்குண்டான ஓய்வு நாளையும் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கார். அப்போ இந்த 1000 வருஷம் முடிஞ்சோடனே புதிய வானம் புதிய பூமி இந்த பூமிக்கு வந்தாலும் 50000 வருஷங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் நட்சத்திரங்களில் குடியேறி இருக்கிறது. ஆமாம், அதுக்கு தான் மனுஷன் இப்போ நட்சத்திரங்களுக்கு ஓட ஓடுன்னு ஓடிட்டு இருக்கிறான். ஆனால் 1000 வருஷம் முடியும் போதே நட்சத்திரங்களுக்கு மனுஷன் போய் வர்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் ஆண்டவரே செஞ்சிருவார். இந்த உலகத்தில்
ஆமாம்
அது எல்லாமே இருக்கு. அது இந்த வானம் பூமி அழியும் போது அப்படி அழிஞ்சு போகும். ஆமாம், அப்போ புதிய வானம் புதிய பூமி வரும். அது 50000 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா நட்சத்திரங்களில் வாழ்றது. அப்போ முதலாம் ஓய்வு நாளில் இன்னைக்கு தான் நம்ம முதலாம் ஓய்வு நாள். இதில் வந்து தான் இன்னைக்கு என்ன தேவனுடைய வார்த்தையில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானம் கொடுத்து எனக்கு தான் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு எனக்கு தான் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வியாக்கியானம் எல்லாமே தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்ததாக இருந்தால் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொந்த வியாக்கியானமெல்லாம் போட்டு போட்டு வந்தானா அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அது கோதுமை மணி மாதிரி தெரியும். ஆனால் கடைசியில் அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தும் போது பதறான வார்த்தைகளாக போய்விடும். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில் பசிதாகமாக இருக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் ஓய்வு நாள் பிரமாணத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்கிற காரியத்தில் என்னங்கிறத படித்து தெரிஞ்சாங்கன்னா அந்த ஓய்வு நாளை கை கொண்டாவே போதும், அவர்கள் பசியாக இருக்கிற அந்த ஆத்மா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பார்கள். அப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு மனுஷன் வர்றான். லூக்கா 6:6 வாசிப்போம்.
வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன்
இருந்தார். பாருங்க, அங்க வேற சூமின கையின் தான் போட்டிருக்குது, இங்க சூமின வலது கை. அப்படின்னா குறிப்பா இவனுக்கு வலது கை சூம்பி போச்சு. ஆமா, சூரிமி போச்சு. ஓய்வு நாள் அன்னைக்கும் சூம்பி இருக்குது, மத்த நாளும் அப்படித்தான் இருக்கிறான். அப்ப ஓய்வு நாள்ல இன்னைக்கு எல்லா சபைகள்லையும் தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்க எல்லாத்துக்கிட்டையும் உன் வலது கையை நீட்டு. அப்படின்னா நீட்டாம குறுக்கி வச்சுட்டு இருக்கிறவன் சூம்பின கையா இருக்கிறவனாக இருப்பான். நன்மை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறவனுடைய கை வந்து மற்ற கையை போல மாறும். அவன் எல்லா நாளும் நல்லா நற்கிரிகளை
செய்வான்.
வரமாட்டேங்குது, வரும். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ள இருக்கிற நாட்களில் கை நல்லா வரும் பாருங்க வேலை செய்யறதுக்கு. அப்ப கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோபு 29:9 யோபு 29:19-25 வரை வாசிப்போம். போதும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை மனுஷனுடைய இருதயத்தில் போய் ஒரு பச்சை பிள்ளை போல நன்மைகள் செய்கிற சமயத்தில் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஆனால் இந்த வசனத்தில் என் வேர் தண்ணீர் ஓரமாய் படர்ந்தது. தண்ணீர்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை தேடிதான் நம்முடைய எல்லா விதமான அஸ்திபாரமான எல்லா காரியங்களையும் நம்ம இருக்கணும். அப்போ யோபு சொல்றான், என் வேர் தண்ணீர் ஓரமாய் படர்ந்தது, என் கிளைகள் மேல் ரா முழுதும் தங்கிட்டு. அப்படின்னா ராத்திரியும் பகலும் தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சுட்டு இருக்கிறான். ராத்திரி முழுவதும், ஆமா, தூங்கினாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, போனாலும் சரி, வரும்போதும் சரி, எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சிருக்கிறான். அப்புறம் என் மகிமை என்னில் செலுத்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. இப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தை ராத்திரி பகலும் சிந்திச்சு தியானிக்கும் போது அவன் கை வந்து என்னன்னா புது பலன் அடையுது. நற்கிரியல் செய்யறதுல சந்தோஷமா செய்யறான். பரவாயில்ல, நாளைக்கு நம்மளுக்கு இல்லைட்டுனா பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிடுவோம். நம்மளுடைய சகோதரன் இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறான், அதனால இன்னைக்கு இருக்கிறத கொடுப்போம், நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் போது நாம நாளைக்கு செய்யலாம். அப்போ ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லாம் நம்மளுக்குன்னு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்குன்னு தலைமுறை தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம அது இருப்போமா அப்படின்னா தெரியாது. ஆமாம், ஸோ போட்டு வச்சிருவோம், பேங்க்ல காசு இருக்கும், கடைசியில் போய் யாரும் கேட்கலைன்னா அந்த காசு கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இப்படி வந்து கவர்மெண்ட் சேர்ந்த காசை கோடிக்கணக்கில் இருக்குது. ஏன்னா சேர்த்து வச்சு இவன் எங்கேயோ ஓடிடுறான். பேங்க்ல சேர்த்து வச்சுட்டு ஊரை விட்டு ஓடிடுறான். சின்ன பிரச்சனை பண்ணிட்டு உடனே தலைமுறை வாயிடுறான். அந்த பேங்க்ல இருக்கிற காசெல்லாம் இங்கே போயிடும். அப்படியா தாக்குத்திரம். அப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம செவிசாய்த்து அதை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய கை நல்ல நற்கிரியலை செய்யறதுக்கு முன்னேறுது. 21 வாசிப்போம். 29:21
எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனை கேட்டு மௌனமாக இருந்தார்கள், என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது.
போதும், இப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரி மகளும் தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு தியானிக்கிறவங்க நல்லா தெளிவாக பேசுவாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தை தெளிவாக, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக துளி துளியாய் விழுந்தது. அப்போ நம்ம பேசும்போது நல்ல கோர்வையாக தெளிவாக மற்றவர்களுக்கு புரிந்து கொள்கிற அளவுக்கு அப்போ தான் நம்ம பேச முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்காமல் இருந்தால் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி ஒன்று இப்படி ஒன்றுன்னு சொல்லி பேசி அப்புறம் முடிச்சுருவோம். ஆனால் ஒரு காரியத்தை கேட்கும்போது நம்ம தெளிவாக சரளமாக பேசணும்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டும். அதுக்கப்புறம் 24 வாசிப்போம், இல்ல 23
மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாறிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆ என்று திறந்திருந்தார்கள்.
அதுக்கப்புறம்
நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை, என் முகக்கலையை மாற செய்யவும் இல்லை. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போலும்
தேற்றவாளனுடைய வார்த்தைகள் இருந்தாதான் அவங்கள தேற்ற முடியும். அப்ப நம்மளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தாதான் சோர்ந்து போயிருக்கிறவங்கள, துக்கத்தில் இருக்கிறவங்கள, சோதனையில் இருக்கிறவங்களுக்கு சரியான ஆலோசனை சொல்ல முடியும். இல்லாட்டினா இராணுவத்துக்குள்ள ராஜாவை போல இருக்க முடியாது, இராணுவத்துக்குள்ள எடுபடி வேலைக்காரனை போல தான் இருக்க முடியும். ஆமாம், பியூன் மாதிரி தான் இருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவங்க நல்ல ஒரு தெளிவாக இருந்து எல்லாத்துக்கும் தலைவனாகவா இருக்காங்க, இல்லை. ஆனால் அவங்க சொல்லிக்கிறாங்க தலைவன் தலைவன். யாராவது ஒரு ஆள் பேசுனாங்கன்னா உடனே பயந்துக்கிட்டு இது என்ன, இது வந்து முத்திரை போட்டிருக்குது, இது யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியாதனால யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் முத்திரை போட்டிருக்கு முத்திரை போட்டிருக்குன்னு சொல்லி 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 இங்கே பரிசுத்தாவிய தேற்றவாளனை கொண்டு போய் ஒரு முத்திரை போட்டு ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் சிந்திச்சு தியானிச்சாதானே அந்த பரிசுத்தாவிய தேற்றவாளன் அவருக்குள்ளே இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியும். சங்கீதம் 92 15 வரை வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள், என்னைக்குமே சந்தோஷம் இருக்கும். அப்புறம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களுக்கு வருகிறத நம்ம காது கேட்கும், கண் காணும் காது கேட்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிறவர்களுக்கு வருகிற சாபங்கள் நம்ம பார்க்கலாம், நம்ம கேட்கலாம். உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையில நினைச்சிருக்கிறவங்களுக்கு அந்த கண் பார்க்க முடியும், அந்த காது நல்லா திறந்திருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தையில உண்மை இல்லாதவங்களுக்கு அந்த கண்ணும் தெரியாது, அந்த காதும் கேட்காது. அப்போ தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். அப்போ அவங்க வாழ்க்கை எப்பவுமே பச்சையாக இருக்கும். பச்சையாக இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வேர் வந்து எப்பவுமே தண்ணீர் ஓரமாய் நாடி செல்கிறது. அவர்கள் மேல் எப்பவுமே தேவனுடைய வார்த்தை பனியை போல துளியை போல ஒவ்வொரு நாளும் துளி துளியாக இறங்கிட்டு இருக்குது. அது இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. சோத்ரம் ஏசி 58:10-14 வரை, ஏசி 58:10-14 வரை.
சிறுமப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மதியானத்தை போலாகும். கர்த்தரித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நெருங்குவதாகுவார். நீ நெய் பாய்ச்சல தோட்டத்தை போலும் வட்டாத நீரூற்றம் போலும் இருப்பாய். ஒன்றிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாலாய் கிடந்த சலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அசைபாடங்களில் நீ கட்டுவாய். திறப்பாடு அடைகிறவர் என்றும் புளி இருக்கும்படி பாதைகளை திருத்திருவே என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாக ஓய்வினாலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடியும் காலை வரைக்கும் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சு பேசாமல் இருந்து ஓய்வினாலே மனமகிழ்ச்சி நாளே என்றும் கர்த்துடைய பரிசுத்த நாளை மகிமுடைய நாளே என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருப்பார். பூமியின் உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி இருந்தபடி பண்ணி உன் தகப்பனாகி யாக்குடைய சொந்தத்தால் உன்னை கோஷிப்பேன். கர்த்துடைய வாய் இதை சொல்லிட்டு
நம்ம முதல் பகுதியில் வாசித்தது, நன்மை செய்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது, தேவனுடைய ஓய்வினால் பரிசுத்தமாக ஆசரிக்கிற மாதிரி இருந்தால் ஆண்டவர் நம்மளை எல்லா இடங்கள்லையும் முதன்மையான ஸ்தானத்தை கொடுப்பார். இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் மனுஷன் தாழ்ந்து தாழ்ந்து போகிறேன், வேலை செய்கிற இடத்துல தாழ்ந்து போகிறது, வேலையில் வந்து தவறாக செய்கிறது, மற்றவர்களுக்கு முன்பாக முன்னேறி போக முடியல. அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஓய்வினாலே நாம் பரிசுத்தமாக ஆசரிக்கிற சமயத்தில் தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே போகும். பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 12 வசனம் வாசிப்போம்.
உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய்.
ஆவிக்குரிய நிலைமையில காலாகாலமா பாழாய் கிடக்கிற அந்த அஸ்திபாரத்திலையும் அந்த செவருலையும் பார்த்தீங்கன்னா, காலாகாலமா நீதியின் பாதையை வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஆதாயத்தை தேடி புளிச்சமாவனுடைய உபதேசத்தையும் கள்ள உபதேசத்தையும் போட்டு போட்டு, உண்மையான அஸ்திபாரம் என்ன, உண்மையான தேவனுடைய ஆலயம் என்னன்னு தெரியாம எல்லாம் தாறுமாறாக மாற்றிருக்காங்க. ஆனால் நன்மை செய்கிறவர்கள், இந்த திறப்பானதை அடைக்கிறவன் எங்கெங்கே இடிஞ்சு கிடக்குதோ அந்த இடிஞ்சு சுவரெல்லாம் கட்டுறது, அப்புறம் பூர்வம் முதல் இருக்கிற அஸ்திபாரம் அப்படின்னா, அது பூர்வமாக ஆண்டவர் நம்மளுக்கு ஆதி முற்பிதாக்களுக்கு கொடுத்த பிரமாணத்திலையும் அடிப்படையாக கொடுத்த மூலோபதேசத்திலையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட முடியும். நாம் அநேகருக்கு வழிகாட்டுகிறவர்களாக காணப்படுவோம். அதனால் நன்மை செய்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் ஓய்வு நாளாக பரிசுத்தமாக ஆசரிக்கிறது முக்கியம். இந்த ரெண்டு காரியம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி. தேவனுடைய வார்த்தையை அறிந்ததற்கு ஒரு பிரயோஜனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. நம்மளை விட புறஜாதி ரொம்ப நல்லா இருப்பான். காரணம், அவனுக்கு ஓய்வு நாளை பற்றி தெரியாது. அப்போ தெரியாமல் இருந்தாலும் அவன் நன்மை செய்கிறான். நன்மை செய்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவன் நாங்கள்லாம் பரலோகத்துக்கு போவோம், பரலோகத்துக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் வாங்கிட்டோம், எங்களுக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டு நாம் மாயமாளம் பண்ணி 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 ஞாயிற்றுக்கிழமை மாயமாளம் பண்ணுறதுல திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த மாயமாளம் எல்லா இதுலேயும் தொத்திக்குது. தொத்திட்டு நம்ம வாழ்க்கையே மாயமாளமாக போயிருக்கு. ஆமாம், எப்படி வந்து ஞாயிற்றுக்கிழமை கை சூம்பி இருக்குதோ அதே மாதிரி மற்ற நாளும் சூம்பி இருக்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பண்ணுற மாயமாளம் எல்லா நாளும் நம்மளை பிடிச்சி நாம் மாயமாளத்திலே முங்கி கிடக்கிறோம். எபிரேயர் ஆறாம் அதிகாரம் 4-8 வரை வாசிப்போம்.
மறுதளித்து போனவர்கள் தேவனை குமாரன் தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன் மேல் அடிமணி பெய்த மழையை குறித்து தனத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை விளைவிக்க நிலமானது தேவனால் ஆசுவாதம் பெறும். முள்செடிகளும் முன்புண்களும் விளைவிக்கிற நிலமோ தகாதாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படவே அதை முடியும்.
மழை பெய்து அடிக்கடி மழை பெய்து பெஞ்சு என்னாச்சு, மழையை குடிச்சு 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 பயிர் வளர மாட்டேங்குது. என்ன வளருதுன்னா, முள் செடி தான் வளருது. ஆமாம், முள் பூண்டு இருதயத்தில் எண்ணங்களும் தீமையான எண்ணங்களாக இருக்குது, செயலும் தீமையான செயலாக இருக்குது. எத்தனை வசனம் கேட்டு 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 பிரசங்கத்தை கேட்டு கேட்டு எவ்வளவு மழை பெஞ்சாலும் அடிக்கடி மழையை குடிச்சிக்குது. ஞாயிற்றுக்கிழமையானால் மழையை நல்லா இழுத்து வாங்கிடுது. ஆமாம், நல்லா குடிச்சிக்குது. ஆனால் செயல் என்ன, முள்செடி தான் முளைக்குது. ஆமாம், அப்படி என்ன ஆகுது, அதனால் பார்ப்பார் ஆண்டவர் இந்த பயிரை கொடுக்க மாட்டேங்குது. இந்த நிலம் ஏனவளவு மழை கொடுத்தாலும் ஒன்றும் வளர மாட்டேங்குது, முள் தான் நல்லா வளர்ந்துருக்குது. அதனால் என்ன பண்ணுவான், சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இன்னைக்கு இந்த மாதிரி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று 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 நற்கிரியல் செய்யாமல் நற்கிரியல் செய்கிறதுக்கு மனசு இல்லாமல் தீமையிலான எண்ணங்களை இருதயத்தில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்போது அதை யாரும் தடுக்க முடியாது. தேவனுடைய சாபம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. அதே மாதிரி தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் யாரும் தடுக்க முடியாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றும் அப்படின்னா மழையும் பெற்று முன்மாரி மலையினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று எல்லாம் பற்று நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியலுக்கு முன்னேற முடியாமல் செடி என்னமோ பச்சையாக தான் இருக்குது, பக்கத்தில் போனால் தான் தெரியுது முள் குத்துது. அதனால் பச்சையெல்லாம் பார்த்து நம்ம நம்பிட முடியாது. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் செழுமையாக இருக்காங்க. செழுமையாக இருக்கிறவங்க நல்லா ஞானமாக பேசுவாங்க, பைபிள் வசனம் நல்லா தெரியுது, எல்லாம் பண்ணுவாங்க, பைபிள் ஸ்கூல் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க, ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. வெளியில் பார்த்தா பச்சையாக தெரியும், ஆனால் பக்கத்தில் போனால் ஆமாம் முள் குத்தும். ஆனால் இந்த மாதிரி முள்ளுகளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருனா சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு, தேவனே அதற்கு நியாய தீர்ப்பு செய்வார். அதனால் மனுஷருக்கு யாரும் அந்த முள்ளுக்கு பக்கத்தில் போக மாட்டாங்க, ஏன்னா போனால் அவனையும் குத்தும். அதனால் மனுஷருக்கு ஒவ்வொருத்தருக்கு பற்றியில் ஒரு கேப் இருக்குது, இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை நாம் பாதுகாக்கலைன்னா அந்த முள் நம்ம மேலே குத்திடும். சங்கீதம் 1வது அதிகாரம் 1-6 வரை வாசிப்போம். அந்த கல் குடிச்சிட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு சினிமா பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா, அவனை தான் நம்ம எல்லாம் துன்மார்க்கன்னு சொல்கிறோம். ஆனால் துன்மார்க்கன் அவன்
இல்லை.
வசனத்தை பதறான வார்த்தைகளை பேசுகிறவன் தான் துன்மார்க்கன். துன்மார்க்கன் பதறை போல் இருப்பார்கள். கோதுமை மணி நல்ல செழுமையான வார்த்தைகள், ஆரோக்கியமான வார்த்தைகள், அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேச தெரியாது. தேவனுடைய வார்த்தையை பேசிட்டோன்னா தீர்ந்தது, பதற அள்ளி வீசுவான். ஆமாம் போட்டு பதற ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை அடித்து சர மாதிரியே வீசுவான். ஆனால் பதற முளைக்கும். எத்தனை நாளைக்கு? ஒரு வாரம் 10 நாள் தான், அப்புறம் காஞ்சி போயிடும். பதற முளைக்கிறது யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆமாம் பதற முளைக்கும். துன்மார்க்குடைய சந்தோஷம் மிக குறுகினது. துன்மார்க்குடைய சந்தோஷம் 1 நிமிஷம்
தான்.
மாடு கூட திங்காது, மாடை திங்காது, பார்த்தான பச்சையாக இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு தியானிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். எல்லா காரியம் செஞ்சாலும் ரொம்ப திறமையுள்ளவர்களாக இருப்பாங்க, காரிய சமர்த்தம் உள்ளவர்களாக இருப்பாங்க. கை வந்து நல்ல திறமையான காரியங்களை செய்யும். கை திறமையான வேலைகளை செய்ய முடியலனாவே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே தேவனுடைய வார்த்தை அங்கே இல்லை, அதனால தான் கை வந்து வழங்க மாட்டேங்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு பச்சையான மரத்தை போல் இருப்பார்கள். எப்பொழுதுமே ஆசீர்வாதம் இருக்கும். நல்ல வார்த்தைகள், ஞானமுள்ள வார்த்தைகள், நன்மை செய்கிறது, சரீரத்தில் ஆரோக்கியம், இப்படி எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்க முகத்தில் பார்த்தாவே தெரியும் தனியாக ஒரு பிரகாசம். இல்லாட்டினா அமாவாசை நம்ம தானாக தெரியும். ஆமாம் ஏன்னா ஓய்வு நாளில் அற்புதம் செய்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பரிசெய்கிற சரி செய்கிறோம், எப்படி குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஓய்வு நாள் அன்றைக்கி இவ்வளோன்னு சொல்லியாச்சுன்னா எப்படி இந்த பாஸ்டரை குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படி யோசனை பண்ணாலும் சரி அன்னைக்கு நடந்த காரியம் இன்றைக்கும் தான் நடந்துகிட்ருக்குது, ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படல. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது, துளி துளியாக வரும் பொழுது, தினந்தோறும் சிந்தித்து தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பசுமையான காரியங்களை அது கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுறதுக்கு அர்த்தமே இல்லை. பசுமையாக வந்தாலும் அதில் முள் இருக்கக்கூடாது, தீமை இருக்கக்கூடாது. அதனால் நன்மை செய்கிறவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்தித்து தியானிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய கை திறமை உள்ளவர்களாக இருப்போம், காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்போம். நாம் என்ன காரியத்தை செஞ்சாலும் வாய்க்கும். அப்படின்னா தீமையான காரியங்களை பார்த்து நம்ம விலகி இருந்துக்குவோம், நன்மையான காரியம்னா மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அப்படி இல்லைன்னா துன்மார்க்கர் பதறை போல் இருக்கிறார்கள். எல்லாம் பதறு தான், ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாத வேலையை தான் செய்கிறது, உபயோகம் இல்லாத வார்த்தைகளை தான் பேசுறது, யாருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்து தூங்கிறது, யாருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறது. அப்படி நான் பேசுகிற வார்த்தையும் பதர், செய்கிற வேலையும் பதர், போராடமும் பதர், எல்லாமே பதர். ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு உபயோகம் இல்லாதவர்களாக நாம் இருப்போம். யோபு 21 யோபு 21 பன்னெண்டிலிருந்து 18 வரை. துன்மார்க்குடைய ஆலோசனைபடி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர் உட்கார இடம் எது? சினிமா தியேட்டர் வச்சுக்கலாம. பாவிகளுடைய வழியில் இல்லாமல் அப்படின்னா பிராந்தி கடைக்கு போகிற வழியும் வச்சுக்கலாமே. இங்கே துன்மார்க்குடைய ஆலோசனை என்னென்ன? சர்ச்சுக்கு போகும்போது போகாத அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, துன்மார்க்குடைய ஆலோசனை என்னென்னா, இப்போ வாசிச்சமே யோபுல, இதுதான் துன்மார்க்குடைய ஆலோசனை. துன்மார்க்குடைய ஆலோசனை சொல்கிறவன் எப்படி சொல்லுவானா, அவனுடைய குணாசியம்லாம் இங்கே இருக்குது. துன்மார்க்குடைய ஆலோசனை சொல்கிறவன் என்ன பண்ணுவானா, நல்லா பாடுவாங்கப்பா, நல்ல இசை முழங்கும், கீத வாத்தியம் முழங்கும், நல்ல இனிமையான கீதங்களை வாசித்து நல்லா பாடுவாங்க. அதுக்கப்புறம்
அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சன பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்.
ஆமா, நல்லா பாடி 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 டைட்டான் கப்பல் இறங்கின மாதிரி இறங்குவாங்க. ஆமா, இன்னைக்கு பாருங்க, பிரசித்தி பெற்ற ஆட்கள் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்திலே வச்சுக்கலாமே, பிரசித்தி பெற்ற ஆட்கள் நல்லா பாடி 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 டைட்டான் கப்பல் போய் பாதாளத்தில் இறங்கின மாதிரி படு பாதாளத்தில் போய் மாட்டிக்கிட்டு ஸ்டேஜில் பேசுறதுக்கு முன்னுக்கு வர மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. பாடி பாடி என்னாச்சுன்னா எல்லாம் கமந்து போச்சு. அதுக்கப்புறம்
அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியும் உம்முடைய வழிகளை அறிய விரும்பும், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்.
போதும் போதும், ஜபம் பண்றதுனால என்ன பார்க்குது, ஆண்டவர் எப்படி இருந்தாலும் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஜபம் பண்ணலைனாலும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு தான்
இருக்காரு.
ஊத்துவான், எப்படி இருந்தாலும் ஊத்துவான். இதுக்கு போய் ஜபம் வேற பண்றதா? அதுக்கப்புறம்
ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதா.
பாருங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை எனக்கு தூரமாக, இத்தனையும் பண்ணிட்டு ஜபம் பண்ண மாட்டேங்கிறான் பாவம். ஆமா, பாட்டெல்லாம் பாடி. அதுக்கப்புறம்
எத்தனை சடுதி துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போ, அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று வரக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள்.
போதும், இங்க ஒன்னாம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், துன்மார்க்கரோ பதரை போல இருப்பார்கள். இப்ப பாருங்க, பதர் வந்தாச்சு. அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை பேசினாவே முடிஞ்சு போச்சு, அவன் பதர் தான். நம்ம ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இல்லாம இருந்தாலும் சரி, அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை அளவில்லாமல் பேசுகிறானா, அவன் பதறான வார்த்தைகள் பேசுகிறவன் அவன் பதறாக தான் இருப்பான். கோதுமையான வார்த்தைகளை பேசுகிறவங்கள கரெக்டாக அந்த வார்த்தைகளை புரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். மற்றபடி என்னென்னா, சும்மா அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை நிறையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஊழியமும் அப்படி தான் இருக்கும், பிரசங்கமும் அப்படி தான் இருக்கும், அவங்க செய்கிற வேலையெல்லாமே அப்படி தான் இருக்கும். எரேமியா 23:28-32.
இதோ
தங்கள் நாவின் சொல்லையை வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்கிற தீர்க்கதரிசிக்கு நான் வருவது என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்கதரிசனமாக சொல்லி அவைகளை வெறுத்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீடுகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் வருவது என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவரை அனுப்பினதுமில்லை, அவருக்கு கற்பித்ததுமில்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு புரோஜமாக இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார்.
பொதுவான வார்த்தைகளை பேசுறவங்க நிறைய சொப்பனம் பார்ப்பாங்க, பொய் நிறைய பேசுவாங்க, கள்ளத்திற்கு தரிசிகள் சுயமான வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் உண்மையான வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை கண்மலையை உடைக்கிற சமட்டியை போல இருபுறமும் கருக்குள்ள நல்ல ஞானமுள்ள வார்த்தைகளாக இருக்கும். அப்போது பதர்ன யாருன்னா இந்த கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான். சொப்பனம் பார்த்தேன்னு சொன்னாவே முடிஞ்சு போச்சு கதை, சொப்பனம் வந்தாவே போச்சு முடிஞ்சிருச்சு, சொப்பனம் வரவே கூடாது. தேவனுடைய வார்த்தை நேரடியாக நம்மகிட்ட தேவனுடைய வார்த்தை பேசியிருக்கணும். அது என்னன்னா அது கீழ்படியாமல் போகும்போது அந்த தரிசனம் வேற மதமாக தான் வரும். யோபு அது எப்படிப்பட்ட சொப்பனம் வரும்னு பார்ப்போம். தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் ஆண்டவர் எப்படி பேசுறாரு, வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்லி கேள்விப்பட கீழ்படியாமல் போகும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்குறாரு. யோபு 33
மனுஷன் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷர் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார்.
அதுக்கப்புறம்
இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகொலைக்கும் தன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான்.
போதும், இப்போ சொப்பனை எதுக்கு வருது சொல்லுங்க பாப்போம். இந்த வசனத்தின்படி
தண்டனை
சொப்பனை தண்டனை வருதுன்னா அதுக்கு முன்னால் சொப்பனத்தில் காமிச்சிருவாரு, நீ கீழ்படியாமல் இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போகிற உனக்கு ஞாயிற்று வருது அப்படிங்கிறது சொப்பனத்தில் காமிச்சிருவாரு. சொப்பனத்தில் காமிச்சிட்டு திரும்பவும் கீழ்படியாமல் இருந்தால் என்ன சொப்பனம் பார்த்தானோ அது தண்டனையாக அப்படியே வரும். தண்டனையாக வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆண்டவர் திரும்பி சொல்கிறாரு, மனம் திரும்பினா ஆச்சு, இல்லாட்டினா அப்படியே போச்சு. மனம் திரும்பினா அவனுடைய ஆத்மாவை பாதாளத்திற்கு படுகொலைக்கும் விளங்கி பாதுகாக்கிறார். அதனால் தேவன் முதல்ல வார்த்தையில் தான் பேசுவார், வார்த்தையில் தான் உணர்த்த வைப்பார். அதுக்கும் உணரலையா ரைட்டு, உனக்கு வேறு வழி வச்சுருக்கிறேன் நான், சொப்பனம் வருதா உனக்கு பார், இந்த சொப்பனத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சொப்பனம் கொடுப்பாரு. அதுக்கு கீழ்படியாமல் போகும்போது 10 அந்த சொப்பனத்தில் என்ன பார்த்தோமோ அப்படியே நடக்கும். அந்த நேரத்துலையும் மனம் திரும்பாமல் இருக்கும்போது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் தேவனுடைய வார்த்தை முதல்ல நேரடியாக நம்மகிட்ட பேசும். ஆண்டவர் நம்மோட பேசுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எழுதின வார்த்தையின் மூலம் தான் நம்ம கூட பேசுகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மை செய்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுல. ஆமாம், நம்ம தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கும் போதே அங்கே தெரியும், ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாருல. அதனால் இங்கே சிந்திக்கிறான் இந்த மனுஷன் என்ன காரியத்தை செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவருக்கு தெரியும். உடனே அது நன்மையான காரியமாக இருந்தால் அது உடனே அவனுக்கு வாய்க்கை செய்வார். அதனால் தேவன் நம்ம கூட பேசுவது தேவனுடைய வார்த்தையில் தான். அந்த வார்த்தையை வாசிக்கலைன்னா ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட பேசவே மாட்டார். எங்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா முதல்ல பைபிளை படி, அப்போ தான் ஆண்டவர் பேசுவார். நான் மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எப்போவுமே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நம்ம பேசிகிட்டே இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நான் பேசுகிறது அங்கே எழுதி வச்சுருக்கிறேன் அதைப்படியப்பா, நீ எவ்வளவோ பேச வேண்டியது இருக்கு, உங்கள்கிட்ட மணிக்கணக்காக பேச வேண்டியது இருக்குது, நீ உட்காந்து அங்கே படி, உனக்கு என்ன புரியுதுன்னு பார்ப்போம். கேட்க மாட்டேங்கிறாரு. ஆமாம், அதனால தான் ஆண்டவர் இப்போ நம்ம வாசிக்குமாருன்னு சொன்ன கர்த்தருடைய வாயதை சொல்லிட்டு நீ இரவும் பகலும் சிந்திச்சு தியானமாக இருந்தால் என்னுடைய வசனம் துளித்துளியாக உனக்கு வரும், என்னுடைய ஆசீர்வாதம் துளித்துளியாக உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். உடனே ஒரே நாளில் பெரிய ஆளாக மாறிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நன்மை செய்கிறதில் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வார்த்தைகளை படித்து படித்து தான் ஞானமுள்ள வார்த்தைகளை நம்ம தெளிவாக பேச முடியும். சங்கீதம் 35:4-5
எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் ஆணம் பணிவார்களாக, அவர்கள் காற்று முகத்தில் பார்க்கும் பதிலை போல் ஆவார்களாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக.
நீதிமான்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசுகிற வார்த்தைகளானாலும் சரி, துன்மார்க்கனாலும் சரி, அவன் பதரக்கோலம் ஓடிடுவான். அப்போ நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அப்போ நீதிமானுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அது பதரக்கோலம் மாறிடும். சங்கீதம் இந்த ஏசையா 17:10-14 ஏசையா 17:10
வைத்தாலும் இறைந்து போல இறைகிற ஜனக்கூட்டங்கள் தள்ளான தண்ணீரில் இறைந்து போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதலை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துருப்பை போலவும் துரத்தப்படுவார்கள். இதோ சாயங்காலத்திலே கலக்கமுண்டாகும், இடைக்காலத்துக்கு முன் அவர்கள் ஒழிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகளின் வீதமாக இருக்கும்.
போதும், தேவனை அறிந்துட்டு கண்மலையாகிய கிறிஸ்துவை மறந்துட்டா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மறந்ததுக்கப்புறம் விசேஷமான நாட்டுகள் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த ஆலோசனைகள், இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு புது விதமான கருத்துக்களை சபையில் கொண்டு வந்து வச்சு நல்ல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கோம், இதுக்கு நம்ம எப்படி செய்வோம், அதுக்கு அப்படி செய்வோம்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி வளர்ந்து வளர்ந்து வருவாங்க. ஆனால் தேவனுடைய நியாயத்திற்கு வரும்போது எல்லாம் காஞ்சி போயிடுது. பகற்காலத்திலே உன் நாற்று வளரவும் விடிய காலத்தில் அதை விதைக்கும் முளைக்கும்
பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும்.
வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த தத்துவங்களை வச்சு சபையை வளர்த்தனோம்னா வேதத்துக்கு புறமாயிருக்கிற ஆலோசனைகளை கொண்டு வந்து சபை வளரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறையா காரியங்களை சபையில் பண்ணிட்டு இருக்காங்க. அது பல சபைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். இப்படி வளர்ந்து 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 சபை வளர்ந்து வளர்ந்து வந்தாலும் நியாயத்திற்கு வரும்போது எல்லாம் கருகி போயிடுது. இதோ கடைசி வசனம் வாசிப்போம். இதோ சாயம் சாயங்காலம் அப்படின்னா ஒரு நாளினுடைய சாயங்காலங்கிற மாதிரி 1000 வருஷத்தினுடைய சாயங்காலம் அப்படின்னா 2வது நாளினுடைய சாயங்காலம், 2000 வருஷத்தினுடைய மாலை பொழுதில் நாம் வந்திருக்கிறோம். அதே மாதிரி 3000 வருஷத்தினுடைய காலை பொழுதில நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூடிய பூமியில் இருந்து ஊழியம் செஞ்சபோது சமரியாவை பார்த்துட்டு அங்கே 2 நாள் தங்கினார். 2 நாள் தங்கிட்டு 3வது நாள் எருசலேம் பக்கமாக போயிட்டார். அதே மாதிரி 2000 வருஷம் கிறிஸ்துவ சமுதாயங்கிற ஒரு சமுதாயத்தில் இருந்து தேவன் அநேக நன்மைகளை செய்தார். தேவனுடைய வார்த்தைகளை கிறிஸ்தவங்களுக்கு கொடுத்தார். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா, அவர் 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எருசலேமுக்கு போயிட்டார். இன்றைக்கி எல்லாம் கிறிஸ்தவங்க நினச்சிட்டு இருக்காங்க, இன்னும் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காரு இருக்காருன்னு. அவர் போய் எவ்வளவோ நாளாச்சு, அவர் போய் எவ்வளவோ நாளாச்சு. யோவான் 1:17 வாசிப்போம். யோவான் 1:17
போதும்.
நியாயப்பிரமாணம் மோசையின் மூலம் கொடுக்கப்பட்டது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்ன கொடுக்கப்பட்டது?
கிருபையும் சத்தியம்,
சத்தியம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் என்ன தெரியும்னா கிருபை மட்டும்தான் தெரியும், அது மட்டும்தான் தெரியும். ஆனால் சத்தியங்கிறது ஒன்று இருக்குங்கிறது தெரியாது. ஆமாம், கிருபை ஆதாமிலிருந்து இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் கிருபி இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சத்தியமும் வெளிப்பட்டது, அது என்னான்னு கண்டுபிடிக்கணும். அது இல்லைன்னா கிருபை கிருபைன்னு உட்காந்துருந்தா கிருபை கிருபை கிருபைன்னு பாடி பாடி நேரம் பாதாளத்துக்கு போக வேண்டியதுதான். சோத்திரம். செப்பனியா 2:1-3 வாசிப்போம். 1-3 இந்த வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல, 11 முடிஞ்சு 12 வந்தாச்சு. ஆனா நாம என்ன பண்றோம், நன்மை செய்யறத மறந்துட்டோம். ஆமா, அதனால என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய நியாயத்துக்கு வரும்போது உங்களை ஆராய்ந்து பரிசோதித்து நீங்க மனம் திரும்புங்க. ஆமா, மனம் திரும்புங்க, நன்மையை தேடுங்க, நன்மையை செய்யுங்க, மனத்தாழ்மையாக இருங்க. இல்லாட்டினா தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியது. அதனால கிறிஸ்தவர்களுக்கு கிருபை கிருபைன்னு மட்டும் இல்லாம அவருடைய சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த சத்திய வார்த்தைகளை தேடி நாடி நாம் வாசிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும். நாம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கும் வர நியாயத்தீர்ப்பு நம்மளுக்கு வரப்போகுது. அதனால 2 பின்பு 3 நம்மளை உயிர்ப்பிச்சிருக்காரு. நாம் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் போனால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தொடர்ந்து பின்பற்றாமல் போயிட்டு வேறு காரியத்திலே நம்ம கலந்து போயிட்டோம்னா நம்மளுக்கு தேவனுடைய சாபம் காத்திருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.